கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஆதியாகமம் 7:16. ஆதியாகமம் 7:16.
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
And the Lord shut him in. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் மத்தேயு 25:10.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
அப்படியே அவர்கள் வாங்க போகின போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. That were ready went in with him to the marriage and the door was shut. பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் கதவு அடைக்கப்பட்டது. மத்தேயு 25:10 கதவு அடைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 7:16 கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரெண்டு வசனங்களிலும் கதவு அடைக்கப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். இங்கே மத்தேயு 25:10 புத்தி உள்ள கன்னிகளை உள்ளே விட்டு கதவு அடைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலையும் கதவு அடைக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அருமையானவளே, அது ஒன்று நடந்த காரியம். நோவா காலத்திலே ஆண்டவர் கதவை அடைத்தார், உண்மையிலே நடந்த காரியம். இப்பொழுது இங்கே மத்தேயு 25:5 இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையானது ஒரு ப்ராபசியாக இருக்கிறது. ஒரு நாளிலே கதவு அடைக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். புத்தியுள்ள கனிகள் உள்ளே போவார்கள், அப்பொழுது கதவு அடைக்கப்படும். புத்தி இல்லாத கனிகள் கதவுக்கு வெளியே இருப்பார்கள், அவள் வந்து கைவிடப்படுவார்கள், சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போவார்கள். அதே போல நோவா காலத்தில் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் உள்ளே இருக்கிறார்கள், பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஜலப்பிரளயத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் தான் இருக்கிறது. ரெண்டு மூன்று சாட்சிகளால் தேவனுடைய வார்த்தை உறுதியாக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஏற்கனவே அது கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்படும் பொழுது கதவுக்கு உள்ளே இருக்கிறவங்க, கதவுக்கு வெளியே இருக்கிறவங்க, ரெண்டு குரூப் அங்கே இருக்கிறது. அதில் பல வருங்காலத்திலே கதவு அடைக்கப்பட போகிறது. அப்பொழுது வெளியே புத்தி இல்லாத கனிகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாருமே கைவிடப்பட்டு அவர்கள் புலம்புவார்கள். நோவா காலத்திலே அந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் ஜலப்பிரளயத்திலே மாட்டிக்கொண்டு அழிந்து போனார்கள் என்று அறிந்திருக்கும். இப்பொழுது நான் கர்த்தருடைய வருகையும் the sign of his coming, அவருடைய வருகையின் அடையாளத்தை குறித்தும் கதவு அடைக்கப்படுவதை குறித்தும் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகையின் போது கதவு அடைக்கப்படும். அவருடைய வருகையின் அடையாளம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் லூக்காவு சுவிசேஷத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். யோவான சுவிசேஷத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை. மத்தேயு லூக்காவில் அவருடைய வருகையின் அடையாளம் என்ன என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது டைம் அண்ட் சீசனாக இருக்கிறது. அவருடைய வருகையினுடைய காலமும் சமயம் அறிகிறோம். நோவா காலத்தை வரும்பொழுது அந்த டே அண்ட் ஹவர் நம்ம அறிகிறோம். முதல்ல டைம் அண்ட் சீசன் அறிய வேண்டும். அதன் பின்பு நீங்கள் வந்து அந்த டே அண்ட் ஹவரை அறிய வேண்டும். காலத்தையும் சமயத்தையும் முதலாவது அறிய வேண்டும். பின்பு நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் டே அண்ட் ஹவர். உலகத்தின் மக்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். சாபனத்தின் மக்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் டைம் அண்ட் சீசனை அறிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது நம்ம அந்த டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். நமக்கு அந்த டே அண்ட் ஹவர் அங்கு இப்பொழுது வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் வந்து அந்த நேரம் வரும் பொழுது அந்த டே அண்ட் ஹவரை நமக்கு வெளிப்படுத்துவார். டைம் அண்ட் சீசனை அறியாதவங்க டே அண்ட் ஹவரை அறிய முடியாது. டைம் அண்ட் சீசனை அறியறவங்க டே அண்ட் ஹவரை அறிவார்கள், கர்த்தருடையவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படும் பொழுது உலகத்திலே மகா உபத்திர காலம் ஏற்படும், அந்திகிறிஸ்துவின் ஆளுகை ஏற்படும், ஜனங்கள் மாட்டிக்கொண்டு திகைப்பார்கள், புத்தி இல்லாத கனிகள் கொலை செய்யப்படுவார்கள். இதா விதமான ஒரு முடிவு ஏற்படும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது அந்த டைம் அண்ட் சீசன்ல இருப்பதனால அடிக்கடி உங்களுக்கு நான் இந்த மெசேஜை கொடுத்து உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன். அந்த டைம் அண்ட் சீசன்ல ரெண்டு காரியங்களை நீங்கள் அறிய வேண்டும். ரெண்டு காரியங்கள் என்ன? லூக்காவின் சுவிசேஷம் 21:27-28 வாசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
சரி, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். Then shall they see the Son of Man coming in a cloud with power and great glory. Son of Man coming with power and great glory. மிகுந்த வல்லமையோடு கூட அவர் இறங்கி வருவார், மேகத்திலே அவர் வருவார். Coming in a cloud with power and great glory. வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் கூட அவர் மேகத்திலே வருவார். It's a sign of his coming. இந்த ஏழாம் முத்திரையானது கர்த்தர் மேகத்தில் வருகிறார், இது sign of his coming, அவருடைய வருகையினுடைய அடையாளமாக இருக்கிறது. லைஃப் மேகசீனில், சயின்ஸ் மேகசீனில் அது பிரசுரிக்கப்பட்டு உலகமெல்லாம் அனுப்பப்பட்டது. அந்த பத்திரிகை உலகமெல்லாம் அனுப்பப்பட்டது. அந்த அங்கே சைன் ஆஃப் கமிங்கை நம்ம பார்க்கணும். மேகத்திலே அவர் வருவார், மிகுந்த வல்லமையோடும் அவர் மகிமையோடும் கூட மேகத்திலே வருவார். இது எதுக்கு அடையாளம்? அவருடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தை நம்ம எத்தனை பேர் பார்க்கிறோம்? நீங்களும் நானும் பார்க்கிறோம். உலகம் எங்களுக்கு மனவாட்டி அதை பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு அது மர்மமான மேகமாக இருக்கிறது. அது எப்படி வந்தது என்று யாராலும் இன்னைக்கு நிரூபிக்க முடியவில்லை, அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஒரு மர்மமான மேகம் அங்கே வந்தது, மிஸ்டீரியஸ் கிளவுடு வந்தது. 27 மைல் உயரத்தில், 30 மைல் கொண்ட சுற்றளவு கொண்ட பெரிய மேகம். அது அவ்வளோ உயரத்தில் இருப்பதனால இங்கேருந்து பார்த்தா அது உள்ளங்கை போல தெரிகிறது. ஆனால் அது 26-27 மைல் உயரத்தில், 30 மைல் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய மேகம், பெரிய வெண்மேகம். அங்கே மேகம் உருவாகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. ஏன்னா ஈரப்பதமானது 9 மைல் தூரத்துக்கு தான் இருக்கும். 9 மைலுக்கு தூரத்துக்கு மேலே உயரத்தில் ஈரப்பதம் இருக்காது. இது 26-27 மைல் உயரத்தில் இருக்கிறது என்றால் அங்கே வந்து ஈரப்பதம் இல்லை, மேகம் உண்டாவதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. இது ஒரு மிஸ்டீரியஸ் கிளவுடு. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். நமக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கிறது. உலகத்து மக்களுக்கு இன்னைக்கு அது மர்மமாக இருக்கிறது. அவங்களால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியலை, எப்படி வந்தது என்று தெரியலை. நமக்கு இது மனுஷகுமாருடைய அடையாளம். It is the coming of the Lord. It is the seventh seal. என்று நமக்கு தெரிகிறது. நம்ம அதை பார்த்து விட்டோம், நம்ம அதை காண்கிறோம். உலகத்தின் மக்கள் அதை காண தவறிவிட்டார்கள், அந்த அடையாளத்தை காண தவறிவிட்டார்கள். அடையாளத்தை கண்டும் அவர்கள் காணாமல் விட்டு விட்டார்கள். They were overlooking the sign. அங்க வந்து கண்டும் காணாமல் விட்டு விட்டார்கள். இதுதான் முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 30 வாசிக்கலாம்.
அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது
29-30 வாசிக்கலாம்.
அன்றியும் அவருக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிகிறீர்கள்.
இது அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அத்திமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது. அத்திமரம் துளிர்விட வேண்டும், பூ பூக்க வேண்டும், பழங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி ஃபிக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. இஸ்ரேல் நாட்டில் மிக விலையுறந்த அந்த அத்தி பழம் உண்டாகிறது. அந்த மரம் அவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு மரம். அந்த கனி ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கிறது. இப்பொழுது நமக்கு அது கிடைக்கிறது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. அந்த அத்தி வந்து முதல் துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கும் பொழுது வசந்த காலம் சமயமாக இருக்கிறது. The summer is nine. வசந்த காலம் சமயமாக இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் தோன்றி இருக்கிறது. அதனால் உங்கள் தலையை நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. 28 வாசிக்கலாம்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
Then look up and lift up your heads, for your redemption draweth nigh. உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. அதனால நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. மீட்பு வந்துட்டுன்னு போடல, மீட்பு சமீபமாயிருக்கிறது, சீக்கிரத்தில் வரப்போகுது. என்ன மீட்பு? நம்முடைய சரீர மீட்பு, பாடி சேஞ்ச். யுவர் ரெடெம்ப்ஷன் ட்ராபத் நாய், இது முதல் அடையாளம். அதனால அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சரீர மீட்பு, ராப்சர் ஆனது சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்தபடியாக இஸ்ரவேல் நாட்டை குறித்து சொல்லுகிறார். ஃபிக்ட்ரி, ஃபிக்ட்ரி வந்து இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அத்திமரம் பூ பூத்திருக்கிறது. 1900 வருஷமாக நாடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு மறுபடியும் நாடு கிடைத்தது. ஹிட்லர் 600,000 ஜனங்களை, யூத ஜனங்களை கேஸ் சேம்பருக்குள்ளே அனுப்பி கொலை செய்தான். உலகமெங்கிலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ரஷ்யாவில் ஸ்டாலின் யூதர்களை கொலை செய்தான். இப்படி உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது 2nd World War பின்பு அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. 1948 மே 14 இஸ்ரவேல் நாடு பிரகடனம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேல் நாடு உருவானது. 1900 வருஷமாக நாடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு மறுபடியும் அவளுக்கு நாடு கிடைத்தது. இஸ்ரவேல் இன்றைக்கு ஒரு வல்லரசாக இருக்கிறது. அத்தி மரம் துளிர் விட்டது. அது 1900 வருஷமாக துளிர் விடலை, அது பட்டு போன நிலையில இருந்தது. இப்பொழுது அது துளிர் பெற்றிருக்குது. நம்ம அதை பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேலை பார்க்கிறோம், மேகசம்பத்தை பார்க்கிறோம். இஸ் அ சைன் ஆஃப் இஸ் கமிங். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரெண்டு அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். அத்தி மரத்தையும் அந்த மேகத்திலே அவர் வருவதை குறித்து சொல்லியிருக்கிறார். மேகத்திலே 1963 February 28 வந்தார். அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். 1914 May 14 இஸ்ரவேல் நாடு உருவானது. அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அவருடைய இஸ் அ டைம் அண்ட் சீசன், காலமும் சமயமாக இருக்கிறது. வருகையின் அடையாளமாக இருக்கிறது. அதன் மீன்பு இயேசு என்ன சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிக்கலாம்.
இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால என்ன, இதை பார்க்கிற சந்ததி கடைசி கால சந்ததியா இருக்குது. நீங்களும் நான் இந்த பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது இந்த சந்ததி ஒழிந்து போகாது. இந்த சந்ததியானது அந்த ராப்சர்ல பங்கு பெறும். ஹல்லேலூயா. இது லாஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கிறது. உலகத்தினுடைய கடைசி சந்ததி சந்ததியாக நாம இருக்கிறோம். ஆமென். இந்த சந்ததி, ஐ சே அன்டு தி திஸ் ஜெனரேஷன் ஷல் நாட் பாஸ் அவே டில் ஆல் பி ஃபுல்ஃபில், எல்லா நிறைவேறும் வரைக்கும் இந்த சந்ததி ஒழிந்து போகாது. நம்ம கடைசி கால சந்ததியாக இருக்கிறோம். வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன். எந்த ஜெனரேஷன்? இந்த மேக சம்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்க்கிற சந்ததி, கடைசி சந்ததி. அவங்களுக்கு நேஷனல் ரிவைவல் ஏற்பட்டிருக்கிறது. உலகமெங்கில் இருக்க யூதர்கள், 80 சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே வந்திருக்கிறார்கள். அங்கே ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது உலகமெங்கிலும் சிதறி இருக்கிற சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரில் இருக்கிற ஜனங்கள், ஒரு கூட்டமான ஜனங்கள் இந்த மேக சம்பத்தை பார்த்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு எல்லாரும் வார்த்தையிலே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய வருகையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். இந்த சந்ததி ஒழிந்து போகாது. அதன் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. 35 வாசிகள்,
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை.
வானம், 33 வசனத்துல, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. லூக்கா 21:33 வாசிக்கிறோம். மத்தேயு 24:35 வசனத்திலையும் இதே காரியத்தாண்ட சொல்லுகிறார். அந்த வருகையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நிச்சயமா அது நடக்க போகுது. நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இந்த அடையாளங்கள் நிறைவேறும். ராப்சர் நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு அதை உறுதிப்படுத்துவதற்காக இவ்விதமாக வார்த்தைகளை சொல்லுகிறார், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. Son of man in coming in a cloud with power and great glory. வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு Son of man, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இஸ்ரேல் பேக் இன் தேர் ஹோம் லேண்ட். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த ரெண்டு அடையாளங்களை பார்க்கிற சந்ததி அது ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது பூமியில் இருக்கிறவர்களை மேல அது ஒரு கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 34 வசனத்தை வாசிக்கலாம்.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
எல்லாருமே பைபிளை பார்க்கணும், அப்பதான் மனசுல பதி. உங்களை இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை. லௌகீக கவலைன்னா உலகப்புறமான கவலை. இப்பொழுது நம்ம கவலைப்பட்டு எந்ததையும் ஒரு மனத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஜபத்தில் வச்சுட்டு நம்ம வந்து கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்ம வந்து சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா பழைய காரியங்களை நினச்சி கவலைப்படவே கூடாது. ஜபத்தில் வைத்து விட்டு நம்ம இளைப்பாறி கொண்டிருக்கணும். நம்முடைய சந்தோஷத்தை பிசாசு திருட இடம் கொடுக்கக்கூடாது. டோன்ட் லெட் த டெவில் ராப் யுவர் ஜாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கும். நெகேமியா 8:10 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ராப்சர்னு வச்சிருக்கிறார். ஒரு நாளில் வெட்டிங் ஷாப்பில் நான் போகிறோம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நான் எதுக்கும் தகுதி கிடையாது. கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார், இதைத்தான் நினைக்கணுமே ஒழிய நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினச்சி கவலைப்படக்கூடாது. வருங்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது. எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. செபத்தில் வச்சு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக சந்தோஷப்பட வேண்டும். சாத்தான் உங்களுடைய சந்தோஷத்தை திருடாதபடி நீங்கள் அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படி கவலைப்பட்டால் ராப்சர்ல போக முடியாது. நினைக்காத நேரத்திலே அந்த ராப்சர் வரும். அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது நீங்க வந்து இதை நீங்க லௌகிய கவலையில் உலகப்பரமான கவலை இருந்ததென்றால் நீங்க போக முடியாது. கவலை ஏன் வருது, அவிசுவாசத்தினால வருது. நன்றி உள்ள இருதயம் இராதபடினாலே கவலை வருது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தால் கவலைக்கு சான்ஸே இல்லை. அவர் உங்களை விசாரிக்கப்படியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நினையாத நாள் நேரத்திலே அந்த நாள் வரும் பொழுது நம்ம அந்த ராப்சர்ல பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. அது உலகத்தில் இருக்க மக்கள் மேல் ஒரு கண்ணியை போல வரும் என்று இயேசு சொல்லுகிறார். 35 என்ன செய்வான் என்றால் ஒரு பறவைகளுக்கு வலை விரிச்சிருப்பான், ஒரு கண்ணி அங்க வச்சிருப்பான், மரத்துக்கு அடியில நின்று தூரத்துல ஒளிஞ்சி பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த பறவைகளுக்கு அங்க தீனி கொடுத்துருப்பான். அதனால பறவைகள் அந்த இறைய தேடி அங்க வந்து அந்த பறவைகள் அந்த தானியத்தை சாப்பிடும் பொழுது இத பறவைகளுக்கு தெரியாது, நமக்கு கண்ணி வச்சிருக்குன்னு தெரியாது. அது வழக்கம், அது வந்து சாதாரணமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இவன் உடனே ஓடி வந்து அந்த கண்ணியை அவன் அந்த சுருக்கை இழுக்கும் பொழுது பறவைகள் எல்லாம் மாட்டிக்கிடும். அதான் கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. பூமியில் குடியிருக்கிற எல்லார் மேலும் ஃபேஸ் ஆஃப் த ஹோல் எர்த்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே குடியிருக்கிற எல்லார் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அது ஒரு வலை மாதிரி கண்ணி அவங்க மேலே போடப்படும் பொழுது எல்லாரும் சிக்கிக்கிடுவாங்க. அதனால நீங்க தப்பிக்கணும்னா அடுத்த வசந்த வாசிக்கணும்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து
இவைகள் எல்லாம் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். நிறைய ஜபம் இப்பொழுது தேவை. இந்த உலகத்தை ஜெயமாக நம்ம வாழணும்னாலும் சரி, ராப்சர்ல பங்கு பெறக்கும் இந்த ரெண்டு காரியத்துக்கும் ஜபம் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவை. ஆமென். ஆமென். இதை எல்லாருக்கும் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ப்ரே ஆல்வேஸ் that he may be accounted worthy to escape all these things. பூமியில இருக்க எல்லார் மேல ஒரு கண்ணியை போல வரும். எல்லாரும் உபத்திர காலத்துல சிக்கி கொள்ளுவாங்க, ஆபத்துல சிக்கி கொள்ளுவாங்க. நீங்க இதுக்கு தப்பணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து இவ்விதமான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகையின் அடையாளம் ரெண்டு காரியங்கள். மேகசம்பத்தை நம்ம காண்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இது டைம் அண்ட் சீசன் ஆகிருக்கிறது. ஆனால் அந்த டே அண்ட் ஹவரை நம்ம அறிய வேண்டும். ஹல்லேலூயா. டைம் அண்ட் சீசன் நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். பூமியிலே சூரியனுக்கு கீழே உள்ள எல்லாங்களுக்கும் ஒரு சமயமும் காலமும் உண்டு என்று பிரசங்கியில் வாசிக்கிறோம். பிரசங்கி 3:1.
ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. அதான் தேர் இஸ் அ டைம் அண்ட் சீசன். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கிற சீக்கிரம். இப்பொழுது செகண்ட் கம்மிங்கு அந்த டைம் அண்ட் சீசன் வந்திருக்கிறது. நம்ம அந்த சைன் ஆஃப் த இஸ் கம்மிங்கை நம்ம இன்றைக்கு காண்கிறோம். மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து அந்த டே அண்ட் ஹவருக்கு சொல்லுகிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் இதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். பல்லோகத்திற்கு தேவதூர்களும் அறிய மாட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24:36.
அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
அந்த நாளையும் அந்த நாளிகையும் அந்த டே அண்ட் ஹவர், நீங்க கவனி டைம் அண்ட் சீசன், அதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த டைம் அண்ட் சீசன்ல இப்பொழுது இருக்கிறோம். நமக்கு அது நிச்சயமாகிவிட்டது. வருகையினுடைய காலத்திலையும் நேரத்திலையும் இருக்கிறோம். இப்போ செகண்ட் கம்மிங் டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறோம். எத்தனை பேருக்கு கிளியர் ஆயிருக்குது? அது கிளியர் ஆன பிறகு அதன் பின்பு நமக்கு டே அண்ட் ஹவர் தெரிய வேண்டும். அந்த நாளும் அந்த நாளிகை. அதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த நாள் நாளிகையை அவர் மத்தேயு 24 சொல்லுகிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையும், நாளிகை என்றால் ஹவர், அது 9 8 அந்த மணி அதை குறிக்கிறது. அந்த நாள் அது என்ன டேட்டு, அந்த டேட்டும் அந்த டைமும் நமக்கு, அந்த ஹவரும் நமக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அதன் பின்பு ஒரு ஓமையை சொல்லுகிறார். நோவா காலத்து ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். அவருடைய சீஷர்கள் அதை அவருக்கு காண்பிக்கிறார்கள். அந்த தேவாலயத்தை குறித்து பெருசா சொல்றாங்க. சாலமன் தேவாலயத்தை கட்டினான், நேபுகாத்நேச்சார் அதை இடித்து போட்டான். பின்பு செருபாபேல் தலைமையிலே இதை நெகேமியா எஸ்ரா இவங்கெல்லாம் வந்து அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டினார்கள். ஏரோது என்ன செய்தான், அந்த ஆலயத்தை ரொம்ப ரினோவேட் பண்ணி ரொம்ப கிராண்டா கட்டியிருந்தான். அதனால இயேசு கிறிஸ்து காலத்தில் அது ஹீரோ டெம்பிள் என்று சொல்லப்பட்டது. செருபாபேல் கட்டின ஆலயத்தை அவன் ரொம்ப கிராண்டா மாடிபிகேஷன் பண்ணி வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்குள்ள தான் பிரவேசித்து அந்த புறா விற்கிறவளையும் காசு கடைக்காரர்களையும் ஆடு மாடு விற்கிறவளையும் துரத்தி அடித்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் கொய் ஆக்கினீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் அந்த மறுபடியும் அந்த ஆலயத்தை அங்கே வந்து அவருடைய சீசர்கள் சுற்றி காண்பிக்கிறார்கள். 24 1 வசனத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாம் வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, இதுல ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கு இடையில தங்கம் வைத்திருக்கு. தங்கத்தினால சிமெண்ட்டுக்கு பதிலாக தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரோமர்கள் வந்து அந்த தேவாலயத்தை இடிக்க காரணம் என்ன, அந்த கோல்டை எடுப்பதுக்காக. இயேசுக்கு சொன்னார், இதை ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொன்னார். இப்பொழுது சீசல் அவர் வந்து ஒலிவ மலைக்கு போகிறார். தேவாலயத்தை சுற்றி பார்த்து விட்டு கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த கிதரோன் பள்ளத்தாக்கை தாண்டி இப்பொழுது ஒலிவ மலையிலே போய் இருக்கிறார். ஒலிவ மலையிலே ஜகோவா ஈகிள், இதோ அவர் இந்த தாய் கழுகு அங்கே இருக்கிறது. சீசர்களெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. சுற்றி இருந்து அவர்கிட்ட மூணு கேள்வி கேட்குறாங்க, இது எப்பொழுது சம்பவிக்கும், இந்த ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடி அது நடக்க காலம் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அது என்ன வந்த அந்த டைம் என்னன்னு கேட்கிறாங்க. இது எப்பொழுது நடக்கும் என்று கேட்கிறாங்க. மூணாம் வசந்த வாசிக்கலாம்.
பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
இதோ உம்முடைய வருகைக்கும் உம்முடைய உலகத்தின் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. மூணு காரியம் கேட்கிறாங்க, மூணு கொஸ்டின் கேட்கிறாங்க. அந்த த்ரீ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தான் மத்தேயு 24 அதிகாரம் முழுசும் சொல்றாரு. த்ரீ கொஸ்டின்ஸ், தே ஆஸ்க்டு த்ரீ கொஸ்டின்ஸ். இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது அதனுடைய ஆன்சர் தான் மத்தேயு 24 அதிகாரம். நீங்க கொள்ள நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு உடனே வராது. பின்பு பாழாக்கும் அருவறுப்பு சாதிக்கப்படும். தீத்து வந்து அந்த ஆலயத்தை இடித்து போடுவான். நீங்க வந்து வீட்டுக்கு வராதுங்க, வயல்ல இருக்கவங்க அப்படியே ஓடி போங்க. அந்த நாள் வந்து கர்ப்பவதிகளுக்கு ஐயோ, அது மாரி காலத்திலே உங்களுக்கு நடக்கக்கூடாது. இவ்விதமான அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டது, நிறைவேறி விட்டது. முதலாவது கேள்விக்கு பதில் நிறைவேறி விட்டது. இப்பொழுது இரண்டாவது கேள்வி, உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன. அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அத்தி மரத்தை குறித்து சொல்லுகிறார். லூக்காவில் அந்த மேக சம்பத்தை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாமே அவருடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. உலகத்தில் ஆபத்து வரும், வருங்காலத்தில் என்ன ஆபத்து வரும் என்று ஜனங்கள் நினைப்பதனாலே அவனுடைய ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், கொள்ளை நோய் ஏற்படும், இப்பொழுது எல்லாமே ஏற்படும், பஞ்சங்கள் ஏற்படும். எல்லா நாடுகளும் தீபாவளியாக கிடக்கு, எல்லா நாடும் கடன்கார நாடுகளாக இருக்கிறதுன்னு காலையில் உங்களுக்கு சொன்னேன். எல்லா நாடும், தமிழ்நாடு கடனில் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிக கடனில் இருக்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்கே விற்கிறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் பேப்பரில் வாசித்தேன், எத்தனையோ லட்சம் கோடிக்கு விற்கிறாங்க. நாட்டையே வித்த மாதிரிக்கத, ஏன்னா கடன் இருக்கிறது. இதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது. அமெரிக்காவே கடல்ல இருக்குன்னா மற்ற நாடுகளை கேட்கையா செய்யணும். உலகத்திலே பணக்கார நாடு அங்கே கடல்ல இருக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்துக்கே அவங்க சப்ளை பண்ணாங்க, ஆகாரத்தை சப்ளை பண்ணாங்க, உலகத்துக்கே உதவி செய்தாங்க. இப்பொழுது அவங்க கடல்ல இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, இயேசு சொன்ன அடையாளம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. பஞ்சங்களை நீங்கள் கேள்விப்படுகிற கொள்ளனை கொரோனா வருகிறது, மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க போட்டு போங்க அப்படின்னு அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஜனங்கள் வந்து அங்கேயும் அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சி மேல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சபை கூடி வரணும்னு சொல்லியிருக்கார், அவருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன செய்யறாங்க, பிசாசுகள் என்ன செய்து சத்துருக்கள் என்ன பண்றாங்க, அதற்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆனா நீங்க போய் பாருங்க, ரோட்ல ஒரே டிராபிக் ஜாம் தான். நீங்க எங்க போய் பாருங்களேன், ஒரே கூட்டமா தான் இருக்கும். எங்க போனாலும் கூட்டம் தான், ஜன நெருக்கடி தான். கொரோனா பரவாதா? ஆனா ஆண்டவர் ஆராதிக்க கூடாதுன்னு பிசாசு அதுக்கு விரோதமாக இருக்கிறார். சாசனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையும். ஹல்லேலூயா. இவ்விதமான ஒரு காலத்துல ஜீவிக்கிறோம். கொள்ளை நோய்கள் வருகிறது. எதுக்கு என்னாரும் மாஸ்க் போட்டு அலையிறாங்க? மாஸ்க் போட்டு அவங்க ஃபேஸ் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கடந்த நாளில் என் சொந்தக்காரிடம் விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், இந்த கொரோனா வந்ததுலேருந்து நான் வீட்டை விட்டே வெளியே போகல அப்படிங்கிறாங்க. அவர் வந்து என்ன மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அவர் ஒய்ஃபு அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் ஒய்ஃபை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டதுனால ஒருத்தர் அவங்க யாருன்னு நமக்கு தெரியல. இவ்விதமான ஒரு காலம் இது வரைக்கும் வந்துச்சா? இதெல்லாம் வருகையினுடைய அடையாளமா இருக்கிறது. The sign of his coming. Amen. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வருகையின் அடையாளத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறார். அவர் மரிப்பதற்கு முன்னதாக எல்லாத்தையும் சொல்லிவிடுகிறார். பின்பு அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு பலியாக அவர் மரித்தார். அதன் பின்பு ஏழு சபை காலமாக அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார். இப்பொழுது நம்ம செகண்ட் கமிங் டைமில் இருக்கிறோம். இந்த அடையாளங்கள் மத்திய 24 அதிகாரத்தில் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்திலே நம்ம அவிதமான ஒரு காலத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம மேக சம்பத்தை நம்ம காண்கிறோம். உலகமானது அது அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. உலகம் மனம் திரும்பவில்லை. எவ்வளோ அடையாளத்தை ஆண்டவர் காமிச்சாலும் ஜனங்கள் பாவத்தை விடுவாங்களா, ஜனங்கள் ஆண்டவரை நேசிப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நிலைச்சு நிற்பாங்க. நமக்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்ன்னு நமக்கு நிச்சயமா தெரியாது. 30 வருஷம் சபைக்கு வந்தவங்க கூட ஸ்டாண்ட் பண்ண முடியல. பாஸ்டரோடு க்ளோஸ் ஃபெல்லோஷிப்பாக இருந்தவங்க கூட ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்ன அது? ரொம்ப கடினமான காரியம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? ஆனால் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அந்த ஃப்ரெஷ் மீட்டை சுற்றி ஐக்கியப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசம். பாஸ்டர் யார் இதை விசுவாசிப்பா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விசுவாசிப்பாங்க, கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. நம்ம அவிதமான சோல்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். அந்த ஈகிள்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த ஈகிள்ஸ் வந்து ஃப்ரெஷ் மீட்டை சுற்றிலும் ஐக்கியப்படும். ஆமே. உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தின் மக்கள் உலக பிரகாரமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழியும் பொழுது அவங்களும் சேர்ந்து அழிவாங்க. லோத்தின் மனைவி உப்புத்தூணாக மாறினாள். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த சோதோம் குமாரா மேல அக்னி கந்தகம் வந்தது போல இவ மேலையும் அக்னி கந்தகம் வந்தது. இவளு வந்து பாடி சேஞ்ச் என்னன்னா உப்பு தூணாக மாறினாள். அதே போல நோவா காலத்துல வெள்ளம் வரும் பொழுது அந்த உலகத்தின் மக்கள், நோவா செய்தியை புறக்கணித்த மக்கள் எல்லாருமே அந்த உலகம் அழியும் பொழுது தண்ணீர்னால அவங்களும் அழிஞ்சாங்க. ஆனா நோவா என்ன செய்கிறான் என்றால் அவன் உலகம் அழிஞ்சாலும் அவன் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அழியல. நோவா லிவ்ட் ஆன் ஆஃப்டர் தட் ஃப்ளட். அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அவன் உயிரோடு இருந்தான். உலகத்தோடு சேர்ந்து அவன் அழியல. அதே போல அந்த எரிகோ பட்டணம் வந்து அழிக்கப்படும் பொழுது அந்த ராகாப் அழிக்கப்படல, மற்ற எல்லாருமே அழிஞ்சாங்க, ராகாப் ஃபேமிலி அழியல. அவளுக்கு டோக்கன் இருந்தது. ஹல்லேலூயா. இதோ சாராள் அழியவில்லை. சோதோம் அழிந்தது, ஆனால் சாராள் அழியவில்லை. ஹல்லேலூயா. அதே போல கடைசி காலத்துல இந்த அட்டாமிக் ஃபயர்ல உலகம் எல்லாம் அழியும் பொழுது நீங்க அழிய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்குமே பாசிட்டிவே பிடிச்சுக்கணும். அதான் ரெவலேஷன். அந்த ரெவலேஷனை பிடிச்சிட்டீங்கன்னா பயம் உங்களை விட்டு போயிடும், அல்லது உங்களுக்கு பயம் இருக்கும். சாத்தான் பயத்தினாலே கிரியை செய்வான். இந்த ஆண்டவர் விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறார். நம்முடைய ஃபெய்த் என்ன? உலகம் எல்லாமே ஃபயரில் அழிஞ்சாலும் நான் அழிய மாட்டேன். அதுக்கு நமக்கு எவ்வளோ உதாரணம் இருக்கிறது. ரோத்தின் மனைவி அழிந்து போனாலும் ஆனால் சாரா அழியவில்லை. நோபா காலத்து ஜனங்கள் அழிந்தார்கள், ஆனால் நோபா அழியவில்லை. அதே போல இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் அழிந்தாலும் நம்ம அழிய மாட்டோம். நம்ம வெளியே புறப்பட்டு கொடுத்த கன்றுகளை போல இருப்போம். நான் இதை செய்ய நாளிலே துன்மார்க்கர் உங்கள் காலின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். மல்கியா 4:2.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள்.
நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். பாருங்க, நம்ம அழிய மாட்டோம். கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். இந்த ப்ராமிஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. சைன் அப் இஸ் கமிங். அவருடைய வருகையினுடைய அடையாளத்தை நம்ம காண்கிறோம். ஆண்டவர் ஒரு கூட்டமான மக்களை அவர் தனக்கென்று அவர் சேர்த்துக் கொள்கிறார். He will come and when he will take the people out. அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையானது நம்மத்தில அது மாம்சம் ஆயிருக்கிறது. இந்த டிசைபிள்ஸுக்கு அவர் பதில் சொல்லி கொண்டு வரும் பொழுது எல்லாரும் நெருக்கமா உட்கார்ந்து என்ன சொல்றாருன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப கியூரியாசிட்டியா கேட்கிறாங்க. ஆனா யூதாஸ் காரியத்து வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் புதற பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க வந்து உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லும் பொழுது அவர் க்ளோஸா வந்து அந்த சீசர்கள் வந்து அந்த மலை மேல ஒலிவ மலை மேல அவங்க வந்து கேட்கிறாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த செய்தி என்ன, பாஸ்டர் என்ன சொல்றார், நம்ம ரேப்சர்ல எப்படி போக முடியும். காலையிலையும் மாலையிலும் வந்து கேட்கிறாங்க. சிலருக்கு அந்த கியூரியாசிட்டி இல்லை, அவங்க கைவிடப்படுவார்கள். ஆண்டவர் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது, நம்ம ரேப்சர்ல எப்படி பங்கு பெறணும், இதன் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அதனாலதான் நம்ம காலையில போயிட்டு மாலையிலையும் வர்றோம். சிலர் காலையில வந்தா திருப்தி ஆகுன்னு நினைக்கிறாங்க, சிலர் வந்து எப்படி ஆயிலும் ஒரு சில வாரானையும் மிஸ் பண்றாங்க. நம்ம எதையுமே மிஸ் பண்ணாதபடி இன்னைக்கு ரொம்ப க்ளோஸா வந்து வார்த்தையை கேட்கிறோம். ஏனென்றால் அந்த அடையாளம் என்ன, அந்த டே அண்ட் ஹவர் எப்பொழுது வரும், நாம அதுல எப்படி பங்கு பெற முடியும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாதவங்க இதுல பங்கு பெற, ஜூதாஸ் காரியத்து மாதிரி அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு எல்லாம் அந்த பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட். ஆனா இவங்களுக்கு வார்த்தையின் மேல இன்ட்ரெஸ்ட். ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அவர் ஏழாம் முத்திரைக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றாலும் ஒரு ஓமையை சொல்லுகிறார். 37 வசனம்,
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனும் காலத்திலும் நடக்கும்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும்.
இது ஆண்டவர் என்ன செய்யறார், ராப்சரை வந்து அந்த டே அண்ட் ஹவரை சொல்லும் பொழுது நோவா காலத்தை குறித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு போகிறார். அந்த நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். அந்த டே அண்ட் ஹவரை நீங்க அறிய வேண்டும் என்றால் அவங்க நீங்க வந்து அங்க போகணும். அவங்க இவங்க செவன் சீல வந்து அறியணும்னு நினைக்கிறாங்க. இந்த டிசைபிள் செவன் சீல அறிய வேண்டும், அந்த கமிங்க அறிய வேண்டும் என்று அவங்க க்ளோஸா வரும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு மறை ஒரு ஓமையை சொல்லி விடுகிறார். ஒரு நோவா காலத்தை அவர் சொல்லுகிறார். நோவா காலம் வந்து நோவா வந்து பழைய உலகத்துல இருந்தான். Days before the blood, அந்த ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னால இருந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தான். பின்பு ஆண்டவர் அவனை பேழையில வைத்தார். அதன் பின்பு அவன் நியூ வேர்ல்டுக்கு வருகிறான். அதனால நோவா ரெண்டு உலகத்திலே வாழ்ந்தான். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலையும் வாழ்ந்தான், ஜலப்பிரளயத்துக்கு பின்னால வாழ்ந்தான். ஜலப்பிரளயத்துக்கு முன்னால வாழ்ந்த எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் அவங்க ஜலப்பிரளயத்தை தாண்டி புதிய உலகத்துக்கு எல்லாரும் வரல, 8 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அவன் வந்து புதிய உலகத்துக்கு போக வேண்டும் என்றால் அவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதற்கு ஒரு ஆயத்தம் பண்ண வேண்டும். நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து எச்சரிப்பு அடைந்து அவன் என்ன சென்றால் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான் என்று எபிரேயர் 11:7 வசனத்தில் வாசிக்கிறான். ஆங்கில பயிலே அவனுக்கு ஒரு பயம் வந்தது, மூவ்டு வித் ஃபியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பயப்பட்டு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றணுமே, நம்முடைய குடும்ப ஜலப்பிரளயத்தில் அழியக்கூடாதே என்று பயந்து இதை கர்த்தர் சொன்னபடி அவன் பேழையை ஆயத்தப்படுத்தினான். விசுவாசத்தினாலே அவன் பேழையை உண்டு பண்ணினான். ஆமென். நோவா ரெண்டு வேர்ல்டில் வாழுகிறான், ஓல்டு வேர்ல்டு நியூ வேர்ல்டில் வாழுகிறான். மத்தியிலே அந்த பேழை, பேழையின் மூலமாக ஓல்டு வேர்ல்ட்ல இருந்து நியூ வேர்ல்டுக்கு வருகிறான். அந்த டவ் அவனை நியூ வேர்ல்டுக்கு கொண்டு வருகிறது. டவ் என்ன செய்யறது என்றால் ஒலிவ இலையை கவி கொண்டு வரும்பொழுது ஜலப்பிரளயம் வடிந்து விட்டது. இதற்கு டவ் வந்து அந்த நோவாவை அரராத் மலையிலிருந்து நியூ வேர்ல்டுக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, எவ்வளவு அருமையாக நடந்திருக்கு. அதே போல நீங்க இப்பொழுது வாழ்கிற உலகம் ஓல்டு வேர்ல்டு. நீங்க ஓல்டு வேர்ல்டையும் வாழ்கிறீங்க, நீங்க இப்ப பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பேழையானது வார்த்தையா இருக்குது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டு.
ஆமென்.
இந்த மெசேஜ் அத ஹவர்ல வந்திருக்கிறீங்க, அதன் பின்பு நீங்க மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கத்தர் இங்க இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது நம்மளை மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம நியூ வேர்ல்டுக்கு வருவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் அழிஞ்சிருக்கும். இந்த நாகரிகம், இந்த விஞ்ஞான உலகம், இந்த டெக்னாலஜி, இந்த பிஸ்னஸ், இந்த எஜுகேஷன் எல்லாமே அழிஞ்சு போகும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்கூலில் போய் பாடம் படிக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாலி தான், ஸ்கூல் கிடையாது, நம்ம வேலை பார்க்க வேண்டாம். நல்லா வேலை பார்க்கறதுக்கு சிலருக்கு சோம்பலாக இருக்கும். இப்போ வேலை பார்க்கணும், வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று நீதிமொழிகள் 6:6 வாசிக்கிறோம். இப்போ நம்ம உழைக்கணும். முகத்தின் வேர்வை நிலத்தில் விளத்தக்கதாக உழைக்க வேண்டும். இப்போ உழைக்கணும். ஆவிக்குரிய பிரமாவும் பிரயாசப்படணும், உலகப்பிரமாகவும் நம்ம பிரயாசப்படணும். ஆனால் அதன் பின்பு நம்ம மில்லினியத்துக்கு வரும் பொழுது இதை ஆடம் அண்ட் ஈவ் போல எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் தான் பண்ணுவோம். ஒழிய நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, எந்த கவலையும் கிடையாது. நமக்கு எந்த ஐடென்டிஃபிகேஷனும் தேவையில்லை. மனுஷனுடைய ஆளுகை கிடையாது. பொல்லாத மனுஷர்கள் இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அன்றைக்கு பொல்லாத மனுஷனே கிடையாது. இயற்கையை நம்ம ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. காற்றை பார்த்து வீசாத என்ன வீசாது, இந்த மலையை பார்த்து நீ அங்கே போனால் அது போகும். சிங்கத்தை பார்த்து கூப்பிட்டா அது வாலை ஆட்டிக்கிட்டு வரும். அது நம்மளை வந்து நக்குனாலும் நம்மளை கடிக்காது. அதெல்லாம் அவ்வளோ எல்லாம் செல்லப்பிராணி போல அது வரும். அங்கே எந்த தீமையும் இல்லை. ஏதேன்னு எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவர் இந்த உலகத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆளுகையில் இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அறவே விருப்பம் கிடையாது. எந்த கவர்மெண்ட்டும் என்னை ஆளுகை செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. அது மனுஷனுடைய ஆளுகை. நம்ம தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கும். தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷன் நம்மை ஆளுகை செய்கிறான் என்றால் அது எதனால வந்துச்சு? பாவம் வந்ததுனால தான் வந்துச்சு. இந்த பாவத்துக்காண்ட ஒரு முடிவை ஏற்படுத்தும் பொழுது மனுஷனுடைய ஆளுகை இல்லை. மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது சாபமானது. அது பாவத்தினாலே வந்தது. மனுஷனை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் இயற்கையை ஆளுகை செய்ய வேண்டும், மனுஷனை ஆளுகை செய்யக்கூடாது. ஆனால் மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஆளுகை செய்யக்கூடாது. ஆனால் இப்பொழுது நம்ம 2000 வருஷமாக, அதாவது 6000 வருஷமாக மனுஷனுடைய ஆளுகையிலே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். அவரோடு கூட நாம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. நியூ வேர்ல்டு இருக்கிறது. நம்முடைய ஃபியூச்சர் நியூ வேர்ல்டு இருக்கிறது. அதனால நோவா பழைய உலகத்தில் இருந்தால் அந்த உலகம் அழிஞ்சு போனது. இதோ புதிய உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுக்குள்ள அவன் பேழையில போய் மேலே எடுத்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டே அண்ட் ஹவர் இருந்தது. ஹல்லேலூயா. நோவா இந்த ஓல்டு வேர்ல்டு, நோவா இந்த ஆர்க், நோவா இந்த நியூ வேர்ல்டு. அதே போல தான் உங்களுக்கும் 3 ஸ்டேஜ். நம்ம வந்து இப்பொழுது ஓல்டு வேர்ல்டு, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் ஜீவிக்கிறோம். அப்படி பாவம் நிறைஞ்ச உலகத்திலே நம்ம பேழைக்குள்ளே வந்திருக்கிறோம். பரிபூர்ணமான வார்த்தையில் வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் இல்லை. நம்ம ஒரு அவிசுவாசியாக இருந்தால் ஜாலியாக இருப்போம், டிவி பார்த்துக்கிட்டு அங்கங்கே ஷாப்பிங் போயிட்டு ஜாலியாக இருப்போம். நமக்கு இப்பொழுது அந்த ஜாலியெலாம் கிடையாது. வார்த்தையிலே கழுகி வருகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பேழைக்குள்ளே இருக்க, உலகத்தின் மக்கள் இப்போ ஷாப்பிங்கில் இருப்பாங்க. உலகத்தின் மக்கள் இப்பொழுது பொழுதுபோக்கத்திலையும் உல்லாசத்திலையும் பாவத்திலையும் ஜீவித்து கொண்டிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்களுக்கு ஜாலி. பாவம் செய்வதற்கு ஏற்ற நாள் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள். ஹல்லேலூயா. நம்ம ஆகாமிய கூடாரத்தில் இருக்க விருப்பம் இல்லை. நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பேழைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென். அந்த டே அண்ட் ஹவர், அந்த டே அண்ட் ஹவருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். டைம் இஸ் நோ மோர். அப்பொழுது காலம் என்பதற்கு முடிவு ஏற்பட்டு நம்ம நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்போம். ஆமென். நோவா ஜன்னலை திறக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது உள்ளே வந்தது. அதே போல இன்னைக்கு ஓபனிங் ஆஃப் த டோர், ஏனென்றால் ஓபனிங் ஆஃப் த சீல், இப்பொழுது அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது. வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். அதுதான் செவன் சீலா இருக்கிறது. டே அண்ட் ஹவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நோவா காலத்தை குறித்து சொல்லுகிறார். எல்லா விதமான அடையாளங்களையும் நம்ம பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சியை பார்க்கிறோம், கொள்ளை நோயை பார்க்கிறோம், இதெல்லாம் வருகையின் அடையாளம். ஆனா அந்த டே அண்ட் ஹவருக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆமென். அந்த டே அண்ட் ஹவர் வந்து இட் இஸ் எ டோட்டல் சீக்ரெட். அது வந்து ஒரு ரகசியமாய் இருக்கிறது. திஸ் இஸ் ஃபார் த எலெக்ட் அலோன். இதோ மனவாட்டிக்கு மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இது டோட்டல் சீக்ரெட்டாக இருக்கிறது. நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நேரம் வந்தது. உலக அவன் பேழைக்குள்ளே பிரவேசித்து அங்கே பாதுகாப்பாக இருக்கிறான். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? புசித்தும் குடிச்சும் வெறிச்சலும் இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், பெருந்திண்டியில இருக்கிறாங்க. ஜனங்கள் வெறியில இருக்கிறாங்க. குடி போதையிலையும் அந்த போதை மருந்துகளை உபயோகப்படுத்துதலையும் இருக்கிறார்கள். லௌகிய கலை, இன்னும் நிறைய பேர் கவலை பிடிச்சிட்டு கிடக்கிறாங்க. நாளைக்காக என்ன செய்வோன்னு கவலை பிடிச்சி இருக்கிறாங்க. இதை மாறி லௌகிய கவலையில இருக்கும் பொழுது உங்களை இருதயம் அப்படி பாரமடைய கூடாது. நினையாத நேரிலே அது வரும். நீங்க பேழைக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜபம் பண்ணி விழிச்சிருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். நோவா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணினான். அந்த பேழையை அவன் ஆயத்தப்படுத்தினான். அந்த பேழையானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனோக்கு என்ன செய்தான்? காலங்கள் முடிவடையும் பொழுது உலகத்தினுடைய முடிவு வருகிறது. ஜலப்பிரளயம் வரப்போகிறது. ஆண்டவர் அங்கே ஏனோக்கை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னதாக ஏனோக்கு வருகிறான். ஏனோக்கு வந்து பிரமிடை கட்டி விட்டான். இதுதான் பிரமிடு. பிரமிடை யார் கட்டினா? ஏனோக்கு கட்டினான். ஏனோக்கை கட்டி ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கு பின்பு நோவா வருகிறான். நோவா பேழையை உண்டு பண்ணுகிறான். அதனால பிரமிடு அண்ட் ஆர்க். நம்ம செய்தியில் ரெண்டுமே இருக்கு, பிரமிடு அண்ட் ஆர்க். ஏனோக்கு பிரமிடை உண்டு பண்ணினான், நோவா பேழையை உண்டு பண்ணினான். எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் நோவா வந்து ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ், இந்த ஆர்க் என்ன செய்யறது என்றால் உங்களை ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. சீக்கிரமா நீங்க நியூ வேர்ல்டுக்கு வரப்போறீங்க. ஆமென். பிரமிடு என்ன செய்யறது என்றால் அவனை எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு சேருது. இந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் நீங்க அடையும் பொழுது நீங்க ரேச்சர்ல பங்கு பெறுவீங்க. ஆர்க்குள்ள வரும் பொழுது நீங்க நியூ வேர்ல்டுக்கு வருவீங்க. ஆமென். இது வந்து ஒரு டோட்டல் சீக்ரெட். இன்றைக்கு நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நோவா காலத்து மக்களுக்கு அது டோட்டல் சீக்ரெட். பிரமிடு உண்டு பண்ணது ஜனங்களுக்கு என்னன்னு தெரியாது. நோவா அங்க வந்து இந்த வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை உள்ள ஏனோக்கு இந்த சத்தியத்தை உள்ள வச்சுதான் அந்த பிரமிடை ஏற்படுத்திருக்கான். செவன் ஸ்டெப்ஸுக்கு பிறகு நம்ம வந்து அந்த கிங்ஸ் பேலஸ், கிங்ஸ் அந்த ரூமுக்கு நம்ம போறோம். அதாவது செவன் ஸ்டெப் இருக்கிறது. ரேப்சர்ல போறதுக்கு செவன் ஸ்டெப்ஸ் இருக்கிறது. நோவா வந்து பேழையை உண்டு பண்ணது புதிய உலகத்துக்களை பிரவேசிப்பதுக்கு. அந்த பேழை, அந்த த்ரீ ஸ்டோரிஸ் இருக்கிறது. ஜஸ்டிபிகேஷன், சாண்டிபிகேஷன், பேப்டிசம், ஹோலி கோஸ் அந்த மூணு ஸ்டேஜ் அடைஞ்சாதான் நம்ம நியூ வேர்ல்டுக்கு போக முடியும். இவ்விதமான சத்தியங்கள் அந்த பேழையிலையும் பிரமிடிலையும் இருக்கிறது. நோவாவும் அந்த ஏனோக்கும் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே ஜீவித்தார்கள். இவ்விதமாக ஆண்டவர் அந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். இப்பொழுது அந்த டே அண்ட் ஹவரை காமிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பார்த்து நீங்கள் பேழைக்குள்ள பேசு, கம் இன் டு த ஆர்க் அப்படின்னு சொல்றார். ஆங்கில பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் கமின் டு த ஆர்க் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேழைக்கு உள்ளே பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஏழாம் அதிகாரம் ஒன்னாவசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்.
ஏதோ உன்னை என்ன சொன்னார், நீங்க நீனும் உன் சந்ததியாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் பேழைக்குள்ள இருக்கிறார். கம் இன் டு தி ஆர்க். ஹல்லேலூயா. ஆண்டவர் மெசேஜ் அத ஹவர்ல இருக்கிறார். அதான் ஆர்க். கம் இன் டு தி ஆர்க், கம் இன் டு தி ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தைக்குள்ள வாங்க. அவர் வெளியே நின்று போங்கன்னு அவங்கள வந்து அப்படியே அங்க அவங்களை தள்ளலை. அவர் உள்ள இருந்து கமின்றது அவர்க்குன்னு கூப்பிடுறார். நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நிற்கணும், உள்ள கூப்பிடுறோம். அவர் பேழையில இருக்கிறார். கமின்றது அவர்க். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்மளை அழைக்கிறார். அவர் மெசேஜ் அவராக இருக்கிறார். அவர் அந்த வார்த்தையில இருக்கிறார். நீங்க வார்த்தையில வாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க. கமின்றது அவர்க். தமிழ் பைபிள்ல பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில பைபிள்ல கம் இன் டு தி ஆர்க், பேழைக்குள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மீது அவர் சொல்லுகிறார், ஏழு நாள் ஆகும் என்று சொல்லுகிறார். ஏழாம் வசந்த வாசிக்கலாம், நாலாம் வசந்த வாசிக்கலாம்.
இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு.
இதோ இன்னும் ஏழு நாள் அங்கே ஆகும் என்று சொல்லுகிறார். நீங்க பேழைக்குள்ள பிரவேசியுங்கள், கமிங் டு தி ஆர்க் என்று சொல்லிட்டு அவங்க பேழைக்குள்ள பிரவேசிட்டாங்க. பிரவேசித்த உடனே ஆண்டவர் கதவை அடைத்துட்டார். ஏழாம் அதிகாரம் 16 வசனம்.
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
இதோ கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என்று சொன்னார். பேழைக்குள்ள ஏழு நாள் இருக்கிறோம். ஒரு ஊழியம் செய்ய முடியாது, பேழைக்குள்ள இருக்கிறோம். மழை இன்னும் பெய்யல. ஆனா ஏழு நாள் சென்ற பின்பு 10 வசந்த வாசிக்கலாம்.
ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று.
அவன் பேழைக்குள்ள பிரவேசித்து ஏழு நாளைக்கு பிறகுதான் மழை பெய்யுது. ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அதன் பின்புதான் ஜலப்பிரளயம் ஏற்படுது. அப்ப ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் அவன் அங்க பேழைக்குள்ள இருக்கிறான். ஏழு நாள் பேழைக்குள்ள இருக்கிறான். 11 வசந்த வாசிக்கலாம்.
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாக நாளிலே மக ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டது.
அவனுக்கு நோவாவுக்கு 600 வயசு ஆகும் பொழுது 2 மாதம் 17 தேதி, முதல் மாதம் ஏப்ரல், இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் மாதம் ஏப்ரல், 2 மே மாதம் 17 தேதி கரெக்டாக டைம் சொல்லப்பட்டிருக்கு. நடந்த நாள் இப்போ டே அண்ட் ஹவர் அங்கே வருது. இதுவரைக்கும் டே அண்ட் ஹவர் தெரியல, டைம் அண்ட் சீசனில் இருந்தாங்க. அதற்கு ரெண்டு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். அதன் முன்பு அங்கே என்ன ஏற்பட்டது, அந்த டே அண்ட் ஹவர் வந்தது. நோவாவுக்கு 600 வயசு ஆகும் பொழுது மே மாதம் 17 தான் இந்த மேகசம்பம் பிரசுரிக்கப்பட்டது. கரெக்டா மே மாதம் 17 தேதி. அல்ல, மே மாதம் 17 டே அங்க இப்பொழுது அவனுக்கு டே வெளிப்படுத்தப்படுது. அவன் டே வெளிப்படுது. அந்த டே வெளிப்படுவதற்கு முன்னதாக ஏழு நாள், ஏழு நாளைக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டார், இன்னும் ஏழு நாள் இருக்குது. அப்போ அவனுக்கு டே தெரிஞ்சிச்சு. அவனுக்கு டே அண்ட் ஹவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஏழு நாள் வந்து அவன் எதுவுமே பிரசங்கம் பண்ணலை. பேழைக்குள்ளே இருக்கிறான், அடைபட்டு கிடக்கிறான். ஜனங்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பைத்தியக்காரன் இந்த நோவா. உலகம் வந்து தண்ணீர்னால அழியுதுங்கிறான். இந்த பேழையை உண்டு பண்ணிட்டு உள்ள பூட்டி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பொறுமையா எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஏழு நாள் பிரீச்சிங் டு தி லாஸ்ட். இதான் நம்ம மனவாட்டி கடைசியான ஊழியம் வந்து பிரீச்சிங் டு தி லாஸ்ட். இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். எப்படி இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு? கதவு பூட்டியாச்சே. கதவு பூட்டின பிறகு கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அடைச்சாச்சுன்னா யாரும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியாது. இப்பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். சீக்கிரமா கதவு அடைக்கப்படும் பொழுது ஒரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட முடியாது. இங்க உள்ள இருக்கிற நாமும் வெளியே போக முடியாது. ஆனா கொஞ்ச நாள் உலகத்துல இருக்கிறோம். அந்த டைம் வந்து டீச்சிங் டு தி லாஸ்ட். இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், ஆனா அவங்க உள்ள வர முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்து காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், பாதாளத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவங்கள ஒருத்தர் ரசிக்கப்பட முடியாது. அந்த டைம் முடிந்து விட்டது. டைம் அண்ட் சீசன் முடிந்து விட்டது. கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நம்ம 7 நாள் அங்கே வந்து நோவா அங்கே இருந்தான். அதன் பின்பு அவனுக்கு மே மாதம் 17ஆம் தேதி வரும் பொழுது அந்த டே அண்ட் ஹவர் ஆண்டவர் வெளிப்படுத்தார். இன்னும் 7 நாள் இருக்கு. கத்தர் சொல்லிட்டார், எலியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், இன்றைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். அவனுக்கு அந்த டே அங்கே வெளிப்பட்டது. அந்த டே அண்ட் ஹவர் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். நோவாக்கு வெளிப்படுத்துகிறார், 7 நாள் இருக்கு, நீ 7 நாள் பேழைக்குள்ள இருக்க வேண்டும். கரெக்டா அந்த 7 நாள் வரும் பொழுது அந்த மழை பெய்தது, ஊற்றுகள் திறக்கப்பட்டது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. அதனால இப்பொழுது பேழை வந்து அரராத்து மலையில வந்து நிற்கிறது. 1 வருஷத்துக்கு பிறகு அரராத்து மலையில வருகிறது. ஆதியாகமம் 8:4 வாசிக்கலாம்.
7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கி,
இது அரராத் என்னும் மலையில தங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அந்த பேழைக்குள்ள அடைப்பட்டிருக்கிறான். கடைசியாக அரராத்து மலையில பேழை வந்து தங்குகிறது. பின்பு அவன் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி அவன் புதிய உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான காரியம் நடந்த சம்பவம். பேழை இன்னும் அரராத்து மலையில தான் இருக்கு. அரராத் மலை துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர்ல இருக்கு. அது ஒரு உயர்ந்த சிகரத்துல இருக்கு, பனி மூடிய சிகரத்துல அது இருக்கிறது. இன்றைக்கும் அந்த மலைக்கு பேர் அரராத் தான், அதே பேர் தான். துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர்ல உயரமான சிகரம், 7th பீக்கில் போய் அது இருக்கு. நம்ம இன்னைக்கு 7th பீக்கில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! 7வது சிகரத்துல வந்திருக்கிறோம். அதுக்கு பேர போனா அது அடுத்த நாட்டுக்குள்ள போயிருது. அதனால நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போறோம். ஃபாரின் கண்ட்ரினா இங்க இருக்க அமெரிக்கா ஜப்பானுக்கு கிடையாது, அல்லது சைனாவுக்கு கிடையாது, நம்ம பல்லவராஜ்யத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா! இந்த 7வது பீக்கு அந்த பேழை போகிறது. அதே போல பிரணாம் ஊழியம் 7வது பீக்கு போனது. ஆண்டவர் அந்த மலையை காண்பிக்கிறார், 7வது சிகரத்துக்கு அவர் போகிறார். அது உன் ஊழியத்தினுடைய உச்சகட்டம், கிளைமேக்ஸா இருக்கிறது. இப்பொழுது ஊழியம் உச்சகட்டத்துல வந்திருக்கிறது. நம்ம 7வது சிகரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்பொழுது டவ் வந்து என்ன செய்யறது, நோவா குடும்பத்தை புதிய உலகத்துக்கு கொண்டு செல்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த அனாய்டிங் கொடுத்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் அனாய்டிங் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால சன் ஆஃப் மேன் அனாய்டிங் நம்ம என்ன செய்யும் என்றால் நியூ வேர்ல்டுக்கு நம்ம கொண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா! அந்த டே அண்ட் ஹவர் அங்கே வந்தது. ஆமென். எல்லா சம்பவத்துக்கும் ஒரு டே அண்ட் ஹவர் இருக்கிறது. அந்த டே அண்ட் ஹவர் வந்து உடனடியா நமக்கு தெரியாது, அது பின்பு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அந்த டே அண்ட் ஹவரை குறித்து நம்ம நிறைய சம்பவத்தை பைபிளில் நம்ம வாசிக்க முடியும். சோதோம் குமாரா அழிவதற்கு ஒரு டே அண்ட் ஹவர் வந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சோதோம் குமாரவே அழித்து போட்டது. ஆபிரகாம் சாராளுக்கு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு டே அண்ட் ஹவர் வரும் பொழுது அவனுக்கு பாடி சேஞ்ச் வந்தது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும். வேலை இன்னும் வரல வரலன்னாரு, பின்பு வேலை வந்து விட்டது. அதுக்கு ஒரு டே அண்ட் ஹவர் வந்தது. ஹல்லேலூயா! இதோ கர்த்தர் 7வது தூதனை அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த டே அண்ட் ஹவர் வந்து விட்டது. ஹல்லேலூயா! அதே போல ராப்சருக்கு ஒரு டே அண்ட் ஹவர் இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா! மே 10ஆம் தேதியில பேழைக்குள்ள பிரவேசித்தான். 7 நாள் இருக்குன்னா அவன் பேழைக்குள்ள போனது மே 10ஆம் தேதி. ஜலப்பிரளயம் வந்தது அங்க மே 14ஆம் தேதியில வந்தது. கத்தர் வந்து கதவை அடைத்து போட்டார். 7 நாள் கதவு அடைக்கப்பட்டு பேழை இங்க தான் இருக்கிறது. பிரைட் இங்க தான் இருக்கிறோம், ஆனா ஒரு ஆத்மா உள்ள வர முடியாது. ஆண்டவர் எத்தனை பேர் கொண்டு வராரோ நமக்கு தெரியாது. ஆனா இடம் கொள்ளாமல் போட்டும் போக மட்டும் ஆண்டவர் ஆத்மாக்கை தருவார் என்று விசுவாசிக்கிறோம். மனுஷங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கல, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா! நோவா 2 உலகத்திலே வாழ்ந்தான். அந்த பழைய உலகம் தண்ணீரினால அழிக்கப்பட்டது. அங்க சோதோம் குமாரா ஃபயர்னால அழிக்கப்பட்டது. டவ் வந்து ஹோலி கோஸ்ட் ஆகி இருக்கிறது. அதனால வாட்டர் அண்ட் ஹோலி கோஸ்ட் இந்த ரெண்டு அவனை புதிய உலகத்தில் கொண்டு செல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3:5 சொல்லுகிறார். அதனால ஜலம் ஜல பிரளயம், அதுக்கு பேர் டவ் வந்து ஹோலி கோஸ். இதோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறந்து புதிய உலகத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வாட்டர் அண்ட் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். அரராத் மலையில அந்த பேழையானது தங்கினது. அதன் பின்பு அவன் நியூ வேர்ல்டுக்குள்ள வருகிறான். அருமையானே, நமக்கு அது நடக்க போகிறது. ஆமே, நம்ம நியூ வேர்ல்டுக்குள்ள வரப்போகிறோம். பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. இதை மற்ற எல்லாருமே அழிஞ்சு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜலப்பிரளயத்திலே அழிந்து போனார்கள். அவர்கள் பாதாளத்திலே இருக்கிறார்கள். இயேசு போய் அங்கே பிரசங்க பண்ணுகிறார். பின்பு நியாய தீர்ப்பு நாளில வந்து நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். அருமையான, நம்மளாரும் அடைப்பட்டு கிடக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறோம். அதுக்கு நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டே அண்ட் அவர் இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள் நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம். இந்த மாம்ச சரீரம் வியாதி உள்ளது, பலவீனம் உள்ளது. கால் வலி வருது, தலைவலி வருது, கை கால் உளைச்சல் ஏற்படுகிறது, ஹார்ட் சரியில்லை, நுரையீரல் சரியில்லை, கிட்னி சரியில்லை, இது ஒரே ரிப்போர்ட் தான். அதனால இந்த சரீரத்துக்குள்ள நம்ம அடைப்பட்டிருக்கிறோம், உலகத்துக்குள்ள அடைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் டெலிவரன்ஸ் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறார்கள். நம்ம உலகத்தில் பல சிச்சுவேஷன் இருக்கிறது. இதுக்குள்ளே நம்ம திகச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சரீரம் அடிக்கடி தொல்லை கொடுக்குது. வயசானால் ரொம்ப தொல்லை கொடுக்கும். பலம் இல்லை, வேலை செய்யக்கு பலம் இல்லை. நம்ம ஒரு டைமுக்குள்ளே அடைப்போம். காலம் என்பதுக்குள்ளே அடைபட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நேராயிட்டு எப்பொழுதுமே நம்ம வாட்சை பார்க்குறோம், நேரத்தை பார்க்குறோம். ஆனால் அங்கே நேரம் ஆயிட்டுன்னே சொல்ல போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அது எட்டர்னிட்டி அங்க டைம் என்பதே கிடையாது. அங்க இந்த மாம்ச சரீரத்தில் இருக்க போறது இல்லை. மகிமையின் சரீரத்தில் இருக்கும் வியாதியே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷனும் வரப்போறதில்ல. பூமி எதிர்ச்சியோ, கொள்ளை நோய்களோ, ஃப்ளட்டோ, அல்லது ஸ்ட்ராம் புயல் காற்றோ ஒன்றும் வரப்போறதில்லை. ஹல்லேலூயா. மரணம் என்பது நமக்கு இல்லை, நித்திய காலமாக வாழுவோம். எத்தனை பேர் அங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பேழைக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம நியூ வேர்ல்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ், ஃபுல் டெலிவரன்ஸ், முற்றிலுமான விடுதலை. அதுக்கு ஆண்டவர் ஒரு டே அண்ட் ஹவர் வச்சிருக்கிறார். இப்போ டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். ஆனால் டே அண்ட் ஹவர் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நோவாக்கு சொன்னார் இன்னும் 7 இருக்குதுன்னு சொன்னார். நீ இப்போ 10 போயிருக்கிற, 17 உனக்கு என்ன சொன்னால் நீ மேலே போக வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. அதே போல நமக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் அந்த புத்தி இல்லாத கன்னிகளையும் அந்த 10 கன்னிகளை பற்றி சொல்லி நான் முடிச்சிட போறேன். இந்த 10 கன்னிகைகள் வந்து கர்த்தருடைய மணவாளன் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். மத்தேயு 25 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது பரலோகராஜன் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 புத்தி உள்ளவர்களும் 5 புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள்.
அவர்கள் எல்லாரும் மணவாளன் வர வேண்டிய சீசன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மணவாளன் வரப்போறா இந்த டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறாங்க. 10 கன்னிகள், அதே போல மெசேஜ்ல இருக்கவங்க ராப்சர் வரப்போகுது, ராப்சர் வரப்போகுதுங்கிறாங்க. ரொம்ப நல்லதுதான். இந்த மெசேஜில் இருக்கவங்களுக்கு வார்த்தையில் வாயில் என்ன வரும்? ராப்சர். நான் பிரசங்கத்தில் ராப்சர் ராப்சர் தான் சொல்கிறேன். எல்லார்ட்டையும் அதை குறித்து தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதில் புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் இருக்கிறாங்க. நம்ம அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். முதலாவது நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து, நீங்கள் வைஸ் வெர்ஜனாக இருக்கீங்களா, ஃபூலிஷ் வெர்ஜனாக இருக்கணும், உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுக்கும் பிறகு ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் வந்து பரிசுத்தாவி பெறாத பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் மருமக்கள் மாறி இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகள் இருக்கலாம். அவங்கள நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களை கவனிக்கணும். அதாவது ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ், எம்டி வெசலோடு இருக்கிறாங்க. புத்தியுள்ள கனிகள் தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெய் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆயில் எதை குறிக்கிறது? ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. ஆமென். அந்த ஆயில் இருந்தால் தான் ஃபயர் வரும். அந்த ஃபயர் ஆயில், யூ ஹாவ் டு ஹாவ் ஆயில் அண்ட் ஃபயர் டு பி எ விட்னஸ். நமக்கு ஆயிலும் தேவை, ஃபயரும் தேவை. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, நமக்கு ஃபயர் தேவை. அப்பொழுது நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் மூணு வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த புத்தி இல்லாத கனிகள், மூணு வசனத்தை வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை.
எண்ணெயோ அவள் கூட கொண்டு போகவில்லை. இப்பொழுது மணவாளன் வருகிறார் என்ற சத்தம், நடுராத்திரியிலே அந்த சத்தம் கேட்கிறது. ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நடுராத்திரியிலே ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
And at midnight there was a cry. அங்கே ஒரு சத்தம் வருகிறது. Behold the bridegroom cometh, go ye out to meet him. இதோ மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் வருகிறது. அந்த சத்தம் தான் the message of the hour. Hallelujah. இந்த நேரத்துக்குரிய செய்தி மணவாளனை சந்திக்க நம்மை செய்கிறது. ஹல்லேலூயா. இதோ மணவாளன் வருகிறார். Behold the bridegroom cometh, go ye and meet him. Go ye out to meet him என்ற சத்தம் வந்திருக்கு. இதான் மெசேஜ் ஆஃப் தி ஹவர். இப்பொழுது அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது புத்தியில்லாத கன்னிகளுடைய விளக்குகள் அணைந்து போகும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்க, எங்க விளக்கு அணைஞ்சு போகிறதுன்னு அவங்க கேட்கிறாங்க. 8:9 வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கலிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள்.
Give us of your oil for our lamps are gone out. எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போதாம இருக்கும், அதனால விற்கிறவங்கிட்ட போய் நீங்க வாங்கிங்க. நடுராத்திரில எங்க விற்பாங்க, எங்க போய் வாங்க முடியும்? நீங்க காசு கொடுத்து நடுராத்திரில போயிட்டு கடையில போய் நீங்க வாங்கிக்கிடுங்க, விற்கிறவங்கிட்ட போய் வாங்கி கொடுங்க, வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மணவாளன் வந்து விட்டார். புத்தியுள்ள கனிகள் விளக்கு பிரகாசமாய் எரிந்தது, உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. 10 சந்தவாசி.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது.
இது கதவு அடைக்கப்பட்டது, பாத்தீங்களா? The door was shut. இது கதவு அடைக்கப்பட்டது. அதே போல ஒரு நாள் கதவு அடைக்கப்படும், உள்ளே வர முடியாது, உள்ள வந்தவங்க வெளியே போக முடியாது, நம்ம பின்வாங்கி போக முடியாது, பின்வாங்கி போனவங்க உள்ள வர முடியாது. அவ்விதமான ஒரு காலம் வரப்போகிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள், இப்பொழுது ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மணவாளன் வரப்போகிறார், நம்ம இந்த சீசன்ல இருக்கிறோம். ஆனா அந்த ஹவர் என்னன்னு தெரியாது, எப்பொழுது வருவாருன்னு தெரியாது. அதனால அவங்க எல்லாரும் தூக்க மயத்துல இருக்கும் பொழுது இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே புத்தியுள்ள கனிகள் விளக்குகள் பிரகாசமாக இருந்தது. அவங்களுக்கு ஆயில் அண்ட் ஃபயர் இருந்தது. இப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்றாங்க. நாங்க வந்து எங்க வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியும், ஆனா எங்களுடைய ஆயிலை கொடுக்க முடியாது, எங்க வெளிச்சத்தை காமிக்க முடியும். எங்க விளக்கு எரிஞ்சுன்னா எங்க வெளிச்சத்துல நீங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தலாம், வெளிச்சத்தை தான் காமிக்க முடியுமே ஒழிய நாங்க வெளிச்சத்தை ஷேர் பண்ணலாம், ஆனா ஆயிலை ஷேர் பண்ண முடியும். இவங்க வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் த ஆயில். இவங்க ஆயிலுக்காக நோக்கி பார்க்கிறாங்க, ஆனா புத்தியுள்ள கன்னிகள் லுக்கிங் ஃபார் த பிரைட் க்ரூம். ஆமென். நம்ம வந்து ஆயில் ஏற்கனவே பெற்று விட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்தாவி பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கேன்னு நிச்சயம் இருக்கிறது. நமக்கு அந்த நிச்சயம் வந்திருக்கு. இப்போ ஆயிலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ஹவ் ஆல்ரெடி பேப்டைஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வேல்ரெடு மிஷினில் நான் வரும்பொழுது அகஸ்டின் பீட்டர் ஐயாட்ட நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ வாஸ் பேப்டைஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். அவர் என் அப்ளிகேஷனை வாசிட்டே வரார். இந்த வேர்டு வந்த உடனே, நீ பரிசுத்தாய் பெற்றிருக்கியா, நீ உடனே வந்துருன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு மறக்கலை. என்னுடைய அப்ளிகேஷனை வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு எழுதுறேன், அதை வாசித்த உடனே நீ அந்த அதோட ஸ்டாப் பண்ணிட்டார், நீ வந்துரு, உனக்கு கடன் இருந்தா கூட நான் அந்த கடனை கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி வேலை சொன்னார். அந்த பரிசுத்தாவியை பெறுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவங்களும் பெந்தகோச கிறிஸ்தவங்களும் பரிசுத்தாவி பெறணுங்கிறதுக்காகத்தான் அவங்க அங்கெங்க போறாங்க, அந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு போறாங்க. அங்க பரிசுத்தாவி ஊற்றப்படுதுன்னு அங்க போய் பரிசுத்தாவி பெறணும்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் குதிக்கிறாங்க, ஷேக்கிங் வருகிறது, ஏதோ ஒன்ன உளறாங்க, அதனால பரிசுத்தாவி பெற்றுட்டோன்னு இருக்கிறாங்க. அது பொய்யான காரியம், அது மாயை. அதாவது மாயை பற்றி கொள்ளுகிறார்கள். அதனால மாயை பற்றி கொள்ளுகிற அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை அவங்க வந்து போக்கடிக்கிறார்கள். வீணான மாயை, அந்நிய பாசம் பேசுறது ஒரு மாயை. இந்த பெந்தகோஸ்தக்காரங்க அந்த மாயை பெற்று கொண்டு நாங்க பரிசுத்தாய் பெற்றோம் நினைக்கிறாங்க. அந்த போதகர்கள் அவிதமான டீச்சிங் கொடுக்கறாங்க. எல்லா பெந்தகோஸ்தல் பிரிச்சரும் அதுதான். அந்த பரிசுத்தாய் பெறணும்னா அந்நிய பாசம் பேசணும். அது இந்த டிபிஎம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அந்நிய பாசை பேசுறது டிபிஎம்ல பேண்டை போட்டு அடிச்சு அவங்கள ஆவியை பெற வைக்கிறதுக்கு பாடப்படுத்துவாங்க. அதெல்லாம் பொய்யான மாயை. யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த மெசேஜ் ஆஃப் கிரேஸ் வருது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுது நம்ம பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் பெற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த புத்தியுள்ள கன்னிகளுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது, எந்த ஆயில் இருக்குது, நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அவங்களுக்கு இப்ப வந்து அவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை. அதே போல இப்பொழுது இந்த மெசேஜில் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்னு ஃபூலிஷ் வெர்ஜன், இன்னொன்னு வைஸ் வெர்ஜன். இந்த ஃபூலிஷ் வெர்ஜனுக்கு பரிசுத்தாய் பெற்ற நிச்சயம் இல்லை. எனக்கு அந்த நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க எல்லாருமே உங்களுக்கு நிச்சயம் வேணும். இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை மன்னித்தார் நிச்சயம் இருக்குதா அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்பொழுது நீங்க என்ன நிச்சயத்தில் வரணும்? நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். I have the oil. Hallelujah. Oil in my lamp. இதோ என்னுடைய விளக்கில் ஆயில் இருக்கிறது, என்னுடைய பாத்திரத்தில் ஆயில் இருக்கிறது. நான் ஆயிலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கேன். இவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை. இந்த ஃபூலிஷ் வெர்ஜனுக்கு நிச்சயம் இல்லை. கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. மெசேஜில் வந்தும் பரிசுத்தாவி பெற்ற நிச்சயம் இல்லை. அதனால் இப்பொழுது அந்த நேரம் வரும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க, நீங்கள் போய் வாங்கி கொடுங்க. நாங்கள் எங்கள் வெளிச்சத்தை ஷேர் பண்ண முடியும், எங்களுடைய ஆயிலை ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் கொடுக்கறது ஆண்டவர் தான். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவன் அல்ல. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். அவர் தான் அந்த பேப்டிசம் அதை ஹோலி கோஸ்ட் கூற முடியும். நாங்கள் வந்து வெளிச்சத்தை தான் காமிக்க முடியும். நாங்கள் மெசேஜ் சொல்ல முடியும். நாங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை காமிக்க முடியும். ஆனால் நாங்கள் ஆயில் கொடுக்க முடியாது. ஆயில் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கொடுக்கணும். இப்போ அந்த டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ போய் நீங்கள் வாங்க முடியாது. கேர்லெஸ்ஸாக இருப்பது. நான் என்றைக்குமே எந்த பொதுவாக எல்லா காட்டிலையும் ஜாக்கிரதையாக இருப்பேன். முன்னக்கூட்டியே இருப்பேன். ட்ரெயினுக்கு போகணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே ஸ்டேஷன் போயிடுவேன். சிலர் அந்த கடைசி நேரத்தில் தான் அடிச்சு பரண்டு வருவாங்க. எனக்கு என்றைக்குமே முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் செய்யணும். அதை முன்னக்கூட்டியே செய்தாதான் திருப்தி. இதுதான் புத்தியுள்ள கன்னிகள். எப்பவுமே ரெடியாக இருக்கிறாங்க. ஆயில் ஏற்கனவே பெற்றுங்க. மெசேஜ் இப்பொழுது வெளிப்பாடு கிடைக்கிறது. இப்பொழுது பரிசுத்தாவி பெற வேண்டிய நேரம். இப்பொழுது பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லாக ஹோலி கோஸ்ட்ல இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினால நிறைந்திருக்க வேண்டும். இவங்க கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் பார்த்துக்கிடலாம். இதை நிச்சயம் இல்லை. இப்பொழுது அவருடைய விளக்குகள் அணைந்து போனது. They could give them the light, but they can't give them the oil. இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய முடியும். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவள் கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டது. எங்களுக்கும் திறக்க வேண்டும், திறக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இதோ உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். நியூ பேர்த் அடையல. மெசேஜில் இருக்கிறாங்க, ஆனால் நியூ பேர்த் அடையல. நியூ பேர்த் தான் பேப்டிசம் அது ஹோலி கோஸ். நியூ பேர்த் அடையல. ஓல்டு நேச்சர் மாறல. வெசல் வந்து எம்டியா இருக்கிறது. ஆயில் இல்லை, எம்டியா இருக்கிறது. நேச்சர் மாறல, ஓல்டு நேச்சர் மாறல, நம்ம நியூ நேச்சரை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடைந்திருக்கிறோம். ஆமென். அதனால நம்ம வந்து பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. We are not looking for the Holy Ghost baptism. பரிசுத்தாவி பெறணும்னு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெந்தகோச மக்களை போல அங்கெங்கும் ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ரிசீவ்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் த டே அண்ட் ஹவர். ஹல்லேலூயா. நம்ம பாடி சேஞ்சுக்காக, நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தான் காத்திருக்கணுமே ஒழிய பரிசுத்தாவி பெறணும்னு சொல்லி நம்ம அது காத்திருக்கல. நம்ம ஏற்கனவே பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதான் வைஸ் வெர்ஜின். சிலருக்கு நிச்சயம் இருக்காது, அவங்க ஃபூலிஷ் வெர்ஜனா இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க பெறலாம், நீங்க இப்பொழுது ஆவிக்குரிய பெறமாய் மாறலாம். இப்பொழுது நீங்க வெளி வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வரலாம். நோவா காலத்தில் அட்டாமிக் அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக பூமியை கொஞ்சம் சரிச்சிட்டாங்க. 30 நாள், எல்லா மாசத்துக்கும் 30 நாள் அவங்க பூமியை சரிச்சனால இந்த குளோபு வந்து கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஸ்கூல்ல போனா அந்த குளோப் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா நேரா சுத்தாம சரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன்ல நோவா காலத்தில் விஞ்ஞானம் அதிகமாக இருந்தது. அவங்க அட்டாமிக் பவரை கண்டுபிடித்திருந்தாங்க. அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனால பூமியினுடைய அச்சையே சரிச்சிட்டாங்க. அதனால பூமியை வந்து நேராக சுத்தினது இப்படி மாறிட்டு. அதனால தான் 4 சீசன் வந்தது. அதுக்கு முன்னால 4 சீசன் கிடையாது. ரெய்னி சீசன் கிடையாது, குளிர்காலம் கிடையாது, அதிக வெயில் கிடையாது. எல்லாம் ஒரு ஏர் கண்டிஷன் போல தான், உலகமே ஏர் கண்டிஷனாக இருந்தது. எல்லா மாதத்துக்கும் 30 நாள் தான். இந்த உலகம் சரிஞ்சதுனால இந்த 4 சீசன் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒரு மாதத்துக்கு 30 நாளும், இன்னொரு மாதத்துக்கு 31 நாளும், இன்னொரு மாதத்துக்கு 28 நாள் அல்லது 29 நாள், 365 1/2 நாளாக மாறிவிட்டது. 360 நாள் வந்து 365 1/2 நாளாக மாறிவிட்டது. அதன் பின்பு தான் அந்த 4 சீசன் ஏற்பட்டது. அட்டாமிக் பவர்னால அந்த விஞ்ஞான உலகத்தில், அவன் அட்டாமிக் பவர்னால உலகத்தை சரிச்சு விட்டான். இப்பொழுது அட்டாமிக் பவர்னால என்ன செய்வான்? சூரியன் பக்கத்தில் கொண்டு போவான், பூமியை அறிஞ்சு போகும். எல்லாமே அட்டாமிக் பவர் தான். எல்லா நாடுகளும் அணு ஆயுத வல்லமையுடையவராக இருக்குது. பிஃபோர் த அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் டிஸ்ட்ராய் த சிவிலைசேஷன். ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானத்தை அழிச்சு போடுவார். அதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ வில் சென்ட் அ ப்ராஃபெட், ஐ வில் சென்ட் அ ப்ராஃபெட் நோவா. அந்த அட்டாமிக் ஃபயர்னால, அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனால உலகம் சரிவதற்கு முன்னதாக கர்த்தர் அங்கே நோவா என்ற தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது என்ன சென்றால், இப்பொழுது உலகம் அட்டாமிக் பவர்ல இருக்கிறது. கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால், இந்த காலத்தில் ஒரு தீக்கு தரிசி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. I will send a man with a message. ஒரு தீர்க்க தரிசியை நான் ஒரு செய்தியோடு அனுப்புகிறேன். அவன் வந்து அந்த மிஸ்ட்ரியை ஓபன் பண்ணுவான். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எதற்காக இங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க போறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியம், தேவனை எப்படி அணுக முடியும், சுகத்தை எப்படி பெற முடியும், ஐஸ்வர்யத்தை எப்படி பெற முடியும், நம்ம ரெடெம்ப்ஷன் எப்படி பெற முடியும், எல்லா சீக்கிரட்டும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி வந்து எப்படி முடிவடைய போகிறது, கர்த்தருடைய வருகை எவ்விதமாக இருக்கும், எல்லா மிஸ்ட்ரியும் இன்னைக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. நோவா அங்க மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறான். இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால அழிந்து போகும். இந்த உலகம் வந்து அது பாஸ் ஆகிவிடும். ஆண்டவர் இந்த உலகத்தை சுத்திகரிக்க போகிறார். எல்லா விதமான அசுத்தத்திலிருந்தும், எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் சுத்திகரிக்க போகிறார். என்னைய மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகளின் யோசனை எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்தது. 6:3 6:3.
அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே.
என்னுடைய ஆவி
பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே
என்றும். என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இத மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களை பாருங்க, எல்லாம் செல்போன்ல இருக்கிறாங்க. ஃபில்தி வேர்ல்டு, அசுத்தமான உலகம். அதனால எல்லாமே செல்போனுக்கு அடிமை. பிள்ளைகள் 2 வயசானாலே செல்போன் பார்க்கும். ஏன்னா செல்போன் கொடுத்தா தான் சாப்பிடுங்க, செல்போன் கொடுக்கலன்னா அடம் பிடிக்கும். அதனால் பிள்ளைகள் அடம் பிடிக்கிறதுன்னு செல்போனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எல்லாமே சீர்கட்டு போனது, உலகமானது சீர்கட்டு போனது. 11 வாசிக்கலாம்.
பூமியானது தேவனுக்கு முன்பாக
சீர்கெட்டதா? பூமியானது சீர்கெட்டது. பூமி, the world is corrupt. இதோ இன்னைக்கு அது கரப்ட் ஆயிருக்கிறது. இந்த earth is filled with violence. தொடர்ந்து வாசிக்கலாம்.
பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
இதோ பூமி கொடுமையினால நிறைந்திருக்கிறது. அவன் அவனை ஏமாத்துறது, பணத்தை லஞ்சம் அடிச்சு கொள்ளை அடிக்கிறது. மினிஸ்டர் ஆனாலே கொள்ளை அடிக்கிறது தான். அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொள்ளை அடித்தா இந்தியா எப்படி முன்னேறும்? மனசாட்சி கிடையாது, நாட்டு பற்று கிடையாது, நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, ஜனங்கள் மேலே பாசம் கிடையாது, மக்கள் மேலே பாசம் கிடையாது. அதனால் என்ன ஆகுது? அவங்க லஞ்சம் வாங்கி நாடு முன்னேறாதபடி ஒரு என்ன ஒரு ஏரியை தூர் வாரின மாதிரி, அல்லது ஒரு டேமை தூண் வாரின மாதிரி கணக்கு எழுதுறது. ஆனால் தூரே வாரதில்லை, 100 கோடி அப்படியே பாக்கெட்டில் போயிடும். அதை மாதிரி எல்லாம் செய்யுது, ரோடு போட்ட மாதிரி அங்கே கணக்கு எழுதுறது. ஆனால் ரோடு போடுறதே கிடையாது, போடாமலே கணக்கில் காமிக்கிறது. இதுதான் அநேகர், எல்லாரும் கிடையாது, மெஜாரிட்டி. இது அரசியலில் இருக்கிற அதிகாரிகள், பொலிட்டீஷியன். எப்படின்னா எப்படி நாடு முன்னேறும்? உலகம் வந்து வயலன்ஸில் இருக்குது. நீ சொன்னான்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், என்கவுண்டர் பண்ணிடுவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் எந்த பவர், எனக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியுமா? இப்படி வந்து அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது. பூமி சீர்கட்டு போயிருக்குது, நோவா காலத்தை போல இப்பொழுது மாறி இருக்கிறது. The earth is filled with violence. பூமி சீர்கட்டதா இருந்தது. மனுஷனுடைய இருதய நினைவுகள் எல்லாம் அது நித்தமும் பொல்லாதா இருக்கிறது. எல்லாமே அசுத்தமான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை. பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் அதில் தான் மூழ்கி கிடங்காங்க. அவங்க வந்து என்ன சொன்ன, பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் இந்த விதமான காரியங்களிலே மூழ்கி கிடக்கும் பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் விதமாக இருக்கும் பொழுது நம்ம வார்த்தையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த டே அண்ட் ஹவர் வந்தது. அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கினது. ஆனால் அவன் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கனிகள் வந்து கதை தட்டும் பொழுது, ஐ நெவர் நியூ தி, ஐ நியூ யூ, நான் வந்து உங்களை அறியவில்லை, உங்களை நான் மனவாட்டியாக அறியவில்லை. ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டு விட்டது. கதவு அடைக்கப்படும் பொழுது திரும்பி வந்து தட்டுனா அங்க திறக்காது, உள்ள போக முடியாது. இப்பொழுது ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம பரிசுத்தாவி பெற வேண்டிய நேரம். நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன். உங்க வாழ்க்கை அதுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். லைட் பிரகாசமாய் எரிய வேண்டும், உங்களுடைய விளக்கு எரிய வேண்டும். உங்கள் வெளிச்சத்திலே அநேகர் வந்து களி கூற வேண்டும். நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். புத்தியில்லாத கண்ணிகள் இலக்க அணைந்து போனது. கதவை தட்டும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லியிருக்கேன். அதே போல நீ எனக்கு யாருன்னு தெரியாது. யூ ஆர் நாட் மை பிரைட். நீ என்ன, எனக்கும் உனக்கும் கான்வர்சேஷனே இல்லையே, பழக்கமே இல்லை, உனக்கும் எனக்கும் நிச்சயம் நடக்கலை. நான் உன்னை மனவாட்டியே அறியலை, உனக்கு எனக்கு நிச்சயம் நடந்துச்சா? உன் கூட நான் ஏதாவது என்னைக்காவது பேசியிருக்கிறேனா? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நீ மெசேஜ் மெசேஜ் சொன்னா, ப்ராபட் ப்ராபட்னு சொன்னா, ஆனா எனக்கு ஏன் கூட உனக்கு கான்வர்சேஷனே இல்லையே. நீ நிறைய பேர் இயேசுக்கு சுட்ட கான்வர்சேஷனே பண்றது இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட பேசுறோம், இந்த பைபிள் படிக்கும் பொழுது அவர் நம்ம கூட பேசுறாரு. ஹல்லேலூயா. அவருக்கும் நமக்கும் கான்வர்சேஷன் இருக்கிறது, கான்டாக்ட் இருக்கிறது, இன்விசிபிள் யூனியன் இருக்கிறது. அதெல்லாம் புத்தி இல்லாத கணிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிப்பது இல்லை. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறேன். நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கோம். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம். டே அண்ட் ஹவரை எதுன்னு வைக்கிருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். அந்த டே நபரை எது நோக்கி இருக்கிறோம், கதவு அடைக்கப்படும். அப்படி ஒரு ஆத்மாவும் மீட்கப்பட முடியாது. உலக அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகம் விழுந்து போற நிலையில இருக்கிறது. முழு உலகமும் மேலே அது ஒரு கண்ணியை போல வரும். இதற்கெல்லாம் நீங்க தப்ப வேண்டும். ஆண்டவர் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணியிருக்கிறார். We are in the time and season. We are looking for the day and have கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்ரம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் சேர்ந்துடுவர். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் அவர் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டோம். கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்பொழுது ரிடெம்ப்ஷன் முடிந்திருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கும். அந்த டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறோம். நாங்கள் அந்த டே அண்ட் ஹவருக்காக காத்திருக்கிறோம். நோவா அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது, எலஜாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. புத்தியுள்ள கன்னிகள் ஆயத்தமாயிருந்தார்கள். அவங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக இருந்தார். அவங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் அவங்க வந்து திணறவில்லை, அவங்க தைரியமாக இருந்தார்கள். அதே போல நாங்கள் கடைசி நேரத்தில் திணற வேண்டிய அவசியம் இல்லை, இப்பொழுதே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். கதவு அடைக்கப்பட்ட பின்பு சால்வேஷன் கிடையாது. ஒருத்தரும் திரும்பி உள்ள வர முடியாது. இப்பொழுது நாங்க கிரேஸ் டைம்ல இருக்கிறோம். டோட்டல் கிரேஸ் இருக்கிறது. கதவு இப்பொழுது திறந்திருக்கிறது. ஒரு நாளிலே கதவை நீர் அடைக்கப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து கதவை அடைக்கப் போகிறார் என்ற பயத்தோடு நாங்கள் இப்பொழுது செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. உலகத்தின் மேல் இருக்கிறவர்களுக்கு அது கண்ணியை போல வரும், கண்ணியிலே மாட்டிக்கொள்வார்கள். எவ்வளவு அழகாக நீர் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து எங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது எங்களுக்கு நீர் கிருபை தருவீர், எங்களுக்கு உதவி செய்வீர், எங்களுக்கு ராப்சரிங் கிரேஸ் நீர் கொடுப்பீர். இந்த வெளிப்பாடான செய்திகள், இந்த வருகையை பற்றிய செய்திகள் உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். அந்த ஒன்லி ஹோப் வந்து எங்களுக்கு ராப்சர் தான். உலகத்திலிருந்து தப்பித்துக் கொடுத்துக்கு அந்த ஒரு வழியை வைத்திருக்கிறீர். கர்த்தாவே நாங்கள் இப்பொழுதே அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அந்த நிச்சயத்தை உடலாய் இருக்க அனைவருக்கும் நீர் உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். செபத்திலே காத்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மெசேஜை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த ராத்திரியில எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் I'm not afraid. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.